நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் செல்வி.
வணக்கம் ரேணுகா.
இன்றைய நிகழ்ச்சியில் குடும்ப வன்முறை பற்றி பார்ப்போம். குடும்ப வன்முறை என்று பார்க்கின்ற போது அது பெண் அல்லது ஆண் குடும்ப வன்முறையில் பாதிக்கப்படக்கூடும். குறிப்பாக இந்த கொரோனா பரவல் காலத்தில் குடும்ப வன்முறை சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஆண்கள் பற்றி பார்க்கலாம். எங்களுக்கு முதலில் சொல்லுங்கள், ஆண்கள் இந்த குடும்ப வன்முறையால் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்று.
ஆண்கள் எவ்வாறு குடும்ப வன்முறைகளில் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால், பிசிக்கல் வயலன்ஸ். பிசிக்கல் வயலன்ஸ் எப்படி நடக்கும் ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறைதல், அடித்தல், கிள்ளுதல், கொடுமையான மிகவும் வன்முறையான முறையில் உடல் தாக்குதல். இப்போ இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, மன ரீதியாக துன்புறுத்துதல். எப்படின்னா, அவர்களுடைய கருத்துக்களை குறைத்தல், இல்லை அவர்களுடைய கருத்துக்களை புறக்கணித்தல். அப்படி இல்லை அப்படின்னா, அவங்களுடைய வேல்யூபிள் ஐட்டம்ஸ், இப்போ வேல்யூபிள் திங்ஸ் இல்லை ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா, அதை வந்து உடைச்சிடுறது, இல்லை அதை வந்து உடைத்திடுவேன் அப்படின்ட்டு மிரட்டுதல், இல்லை அவர்களுக்கு இப்போ வந்து பெட்டு மேலே ரொம்ப விருப்பமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெட்டை வந்து அச்சுறுத்துதல், அந்த மாதிரியான மன ரீதியான துன்பத்தை கொடுத்தல். இப்போ மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வரையறுக்கப்பட்ட முடிவெடுக்கும் ஒரு சூழ்நிலையை கொடுத்தல், அதாவது லிமிட்டட் டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டியை வந்து அவங்களுக்கு கொடுக்கறது. எப்படின்னா, இப்போ வந்து நீ ஃபேமிலி ரீதியான முடிவு எடுக்கக்கூடாது, இப்போ வந்துட்டு லாங் டேர்ம் டிசிஷன் எடுக்கக்கூடாது, அப்புறம் ஃபைனான்ஷியல் ரீதியாக அவங்க வந்து எந்த விதமான முடிவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப லிமிட்டடாக, சும்மா வீட்டில் ரொம்ப அன்இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும்தான் நீ செய்ய முடியும், முக்கியமான தருணங்களுக்கு அவர்களிடம் எந்த விதமான ஒரு பொறுப்பையும் கொடுக்காமல் அவர்களை அவமானப்படுத்துவது. இப்போ நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சோஷியல் ஐசோலேஷன். எப்படின்னு சொன்னால், சமூக தனிமைப்படுத்துதல். இப்போ சமூக தனிமை எப்படி படுத்தலாம் அப்படின்னா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு, அவங்களுடைய நண்பர்கள், அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், அவங்கக்கிட்டே இருந்து இவங்களை பிரித்தல், அதாவது நியாயமற்ற முறையில் அவர்களை கட்டுப்படுத்துதல். அவர்களிடம் அவர்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டயோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்கிட்டயோ பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லைன்னா, இப்போ வந்து அந்த பெண்மணிக்கு அந்த பெர்பிட்ரேட்டர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து யாரை பிடித்திருக்கிறதோ அவர்களுடைய நண்பர்களிடம் மட்டும் பழகும்படி வற்புறுத்துதல், அந்த மாதிரியான சூழ்நிலையிலும், அதன் பிறகு வீட்டிலேயே வச்சிருக்கிறது, இப்போ வந்து வெளியில் எங்கேயும் போகக்கூடாது, இவர்களுடைய கண் எதிரிலேயே இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயப்படுத்துதல். அதற்கு பிறகு இப்போ ஐந்தாவதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், டாமினேட்டிங் பிஹேவியர். இப்போ டாமினேட்டிங் பிஹேவியர்னா, இப்போ வந்து பெண்மணி வந்துட்டு ஆனால் வந்து அவர்களுக்கு எதுவும் தெரியாது, அவர்கள் வந்து எதற்கும் ஒரு தகுதியற்றவர் அப்படின்னு அவங்கள நினைக்கும்படி ஆன சூழ்நிலையை உருவாக்குறது, அதை பற்றி டாமினேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து தீங்கு விளைவிக்கும்படி அச்சுறுத்துதல், அதாவது ரெண்டு பக்கத்துலேயும் இருக்கலாம். இப்போ வந்து பர்பிட்ரேட்டாருக்கு வந்து தன்னைத்தானே காயப்படுத்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுதல், அப்படி இல்லை அப்படின்னா விக்டிம்ஸை வந்து அடிப்பேன், ஒன்று உங்களை வந்து அப்படி காயப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுதல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா த்ரெட்டனிங். இப்போ வந்து என்ன மாதிரியான த்ரெட்டனாகவும் இருக்கலாம், அது முன்னாடி பார்த்த இந்த ஐந்து விதமான சூழ்நிலையிலையும் த்ரெட்டன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வேறு விதமாக அவங்கள வந்து அவங்க என்னத்தை நோக்கி அவங்களுக்கு வந்து பயப்படுவார்களோ அதை புரிந்து கொண்டு அந்த விதத்தில் வந்து அவங்கள வந்து பயமுறுத்துதல், கொடுமைப்படுத்துதல் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம்.
இப்படியாக குடும்ப வன்முறைக்குள்ளாகும் ஆண்கள் தங்களை எப்படி காப்பாற்றி கொள்ளலாம் என்றும் எங்கே சென்று முறையிடலாம் என்றும் கூறுங்கள்.
முதலாவதாக அவர்கள் உணர வேண்டும், நம்ம வந்து இப்போ வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை அவங்க ஃபஸ்ட்டு உணர வேண்டும். இரண்டாவதாக, அதிலிருந்து எப்படி வெளிவர வேண்டும் என்பதை கருத வேண்டும். ஸோ எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு காவல்துறையிடம் வந்து முறையிடலாம். இப்போ காவல்துறை அப்படின்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன், எனி போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். இப்போ அவங்க இருக்கிற ஒரு சபப்ல இருந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் எதுவோ அவ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு முறையிடலாம். இந்த மாதிரி தனக்கு நடந்த வன்கொடுமையை விவரித்து சொல்லும் பட்சத்தில் அவர்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்து அதற்கு பிறகு அவர்கள் அதை பார்ப்பார்கள். இப்போ வந்துட்டு இமிடியட் ரிஸ்க் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து அவங்களுக்கு வந்து உடனடியாக அச்சுறுத்தல் இருக்குது இல்லை அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு என்று காவல்துறை கருதும் பட்சத்தில் அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் மேல்கொண்டு என்ன செய்யணுமோ அதை பற்றி ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணுவாங்க. அப்போ வந்து இன்டரிம் இன்டர்வென்ஷன் ஆர்டர் கொடுப்பாங்க. இப்போது இன்டரிம் இன்டர்வென்ஷன் ஆர்டர் வந்து கொடுத்து அவர்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. யார்கிட்டேருந்தா பெர்பிட்ரேட்டர்கிட்டேருந்து. அப்படி வந்து அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு பயந்தாங்க அப்படின்னு சொன்னால், இப்போது அவங்களுக்கு காயம் இருக்கும் பட்சத்தில் இல்லை வந்து உடல் ரீதியாகவோ இல்லை மன ரீதியாகவோ அவர்கள் வந்து வருந்தி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வந்து மருத்துவரை அணுகலாம். மருத்துவர்கிட்ட போயிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மருத்துவர் வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து புரிய வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத. அது மட்டும் இல்லாமல் மருத்துவர் வந்து சில நேரங்களில் கருதும் பட்சத்தில் இந்த மாதிரி அந்த விக்டிம் வந்து ஒரு ஃபேமிலி வயலன்ஸுக்கு கீழே ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறார்கள் என்ற பட்சத்தில் அவங்க வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த மேட்டர் வந்து ரெஃபர் பண்ணி விடுவாங்க. அப்படி இல்லைனா சட்ட ஆலோசகர்களை நீங்கள் அணுகலாம். சட்ட ஆலோசகர்களை அவங்க அணுகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்துட்டு இவங்களுடைய ரைட்ஸ் என்ன, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போகணும், போலீஸ்கிட்ட போகணுமா இல்லை வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் மூலியமாக போகலாமா, அப்படி இல்லைன்னா நேரடியாக கோர்ட்டில் போயிட்டு ஃபைல் பண்ணலாமா வந்து இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் ஆர்டருக்கு அப்படின்றத பற்றி சட்ட ஆலோசகர் மிகவும் விரிவாக அவர்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க.
இதேவேளை குடும்ப வன்முறைக்கு உள்ளாகும் அந்த ஆணுக்கு உடனடியான ஆபத்து, அதாவது பெரிய பாதிப்பு ஏற்படக்கூடிய ஆபத்து இல்லை என்றால் அவர் எங்கே சென்று தனக்கான உதவியை பெற்றுக்கொள்ளலாம்?
இமிடியட் ரிஸ்கில் இல்லை என்று கருதும் பட்சத்தில் போலீஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா அவரை வந்து கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அவர் வந்து கோர்ட்டுக்கு செல்லணும். கோர்ட்டுக்கு எங்க எந்த கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, அவர் இருக்கும் சபபில், அவர் வசிக்கும் சபபில் உள்ள லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு அவர் செல்ல வேண்டும். அங்கு சென்று கவுண்டரில் தன்னுடைய வன்கொடுமையை பற்றி அவர் விவரித்து கூறும் பட்சத்தில் அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார் இன்டர்வென்ஷன் ஆர்டர் அதை கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷனை அந்த அன்ஃபில் பண்ணி திருப்பி கொடுக்கும் பட்சத்தில் அதை பார்த்து விட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ரெஜிஸ்ட்ரார் வந்து ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரார் வந்து இன்டர்வியூ அந்த ஆண்மகனிடம் எடுத்து அதன் பிறகு ரெஜிஸ்ட்ரார் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட எடுத்து செல்வாங்க. ஸோ மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த கேஸை கேட்டுட்டு அதன் பிறகு மேஜிஸ்ட்ரேட் வந்து இன்ட்ரீம் இன்டர்வென்ஷன் ஆர்டர் அந்த ஆண்மகனுக்கு கொடுப்பாங்க, உண்மையாகவே அந்த மனிதன் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று கருதும் பட்சத்தில்.
ஆனால் இப்போது கொரோனா பரவல் காலத்தில் பல சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இல்லையா, இந்த காலகட்டத்தில் அவர் எப்படி உதவி பெறுவது?
இப்போ வந்து இப்போ ஒரு ஆண்மகன் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அவர் வந்து ஆன்லைன் மூலியமாக கோர்ட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாம். அதாவது ஃபேமிலி வயலன்ஸ் அப்ளிகேஷன் வந்து கோர்ட்டுக்கு ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ண முடியும். ஆனால் சில கோர்ட் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வச்சில்லாமல் இருக்கிறாங்க. அந்த தருணத்தில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அவங்க வந்துட்டு கோர்ட்டுக்கு வந்து கால் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு கால் பண்ணிவிட்டு அவங்க ஃபஸ்ட்டு கேட்கணும் இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் ஆர்டர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது கோர்ட் வந்து என்ன பண்ணணும்னா அப்பாயின்மெண்ட் கொடுக்கும் அவருக்கு. ஸோ அப்போ வந்து அந்த அப்பாயின்மெண்ட் நேரத்துக்கு போயிட்டு அவர் வந்து அவருடைய அப்ளிகேஷனை தாக்கல் செய்யும் பொழுது அந்த அப்ளிகேஷன் வந்து அண்டர் த அர்ஜென்ட் ஹியரிங்க்கு கீழ் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட எடுத்து செல்லப்படும். அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த அப்ளிகேஷனை ஹியர் பண்ணிட்டு அந்த உண்மையாகவே வன்கொடுமையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் கோர்ட் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் இந்த இன்டர்வென்ஷன் ஆர்டர் வழங்குவாங்க. இன்டரிம் இன்டர்வென்ஷன் ஆர்டர் வந்து அவருக்கு வழங்குவாங்க. இப்போ வந்து தற்சமயம் கோர்ட்டுக்கு ஃபோன் பண்ண இயலவில்லை என்றால் அவர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நேரடியாகவும் செல்லலாம். நேரடியாக சென்று இந்த மாதிரி அவர் வந்து அர்ஜென்ட் ஹியரிங் அவருக்கு வேணும் அப்படின்னு கூறும் பட்சத்தில் கோர்ட் வந்து அந்த அப்ளிகேஷனை ஹியர் பண்ணும். ஆனால் கோர்ட் வந்து பெரும்பாலான சூழ்நிலைகளில் முதலில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிறகு கோர்ட்டுக்கு செல்வதையே கோர்ட் வந்து இப்போதைக்கு விரும்புகிறது.
சரி, நிறைவாக குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள ஆண்களுக்கு உதவக்கூடிய என்னென்ன ஏனைய சேவைகள் இருக்கின்றன என்று சொல்லுங்கள்.
இப்போ ஃபேமிலி அண்ட் டொமஸ்டிக் வயலன்ஸில் பாதிக்கப்பட்ட ஆண்மகன் அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், மென்ஸ் லைன் சப்போர்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அதாவது மென்ஸ் லைன் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மென்ஸ் லைன் ஆஸ்திரேலியாவுக்கு தொலைபேசி மூலியம் தொடர்பு கொண்டு எடுத்து கூறலாம். அப்பொழுது அவர்கள் வந்து என்ன மாதிரியான கோர்ஸ் அவர் வேணும், என்ன மாதிரியான கவுன்சிலிங் அவருக்கு தேவைப்படுது என்று அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சில நேரங்களில் போலீஸ்க்கு, கோர்ட்டுக்கு, இல்லை வந்து சட்ட ஆலோசகரை, இல்லைனா ஈவன் மருத்துவரை அணுகுவதற்கு முன் அவங்க வந்து மென்ஸ் லைனுக்கு தொடர்பு கொண்டு கதைக்கலாம். அப்படி கதைக்கும் பட்சத்தில் மென்ஸ் லைன் வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க, அவங்க என்ன ஃபர்தராக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒயிட் ரிபன் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட்ல கீழே போயிட்டு அங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் த அதர் சப்போர்ட்டிங் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, அதை பார்த்து அவங்க வந்து அதுல இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அது மூலியமா அவங்க வந்து சப்போர்ட் எடுத்துக்கலாம்.
மிக்க நன்றி செல்வி. குடும்ப வன்முறையால் பாதிக்கப்படும் ஆண்களுக்கான உதவிகளை எங்கே பெற்றுக்கொள்ளலாம் என்பது போன்ற தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி ரேணுகா.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.